குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக அர்த்தம் பார்த்துட்டுருக்கோம். ரெண்டு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், இன்னைக்கு மூணாவது ஸ்லோகம். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விருஷ்ணி வம்ச பிரதீபா, ஜெயது ஜெயது மேக ஷியாமள கோமளாங்கா, ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தா. இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோபிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருவே முகுந்தா அப்படின்னு பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணோடனே முகுந்தன் இந்த பக்தனுக்கு நம்ம தர்சனம் கொடுக்கணும் அப்படின்னு குலசேகர ஆழ்வாருடைய மனசில் சாட்சா்காரம் ஆயிட்டாராம். அதனால பல்லாண்டு பாடுறார் ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு பிரதிநந்தனம் பண்ணுறார். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, வெற்றியோடு விளங்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அயம் தேவகி நந்தனா, இந்த தேவகி நந்தனன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு அந்த மனசில் பக்கத்தில் சுவாமியை கிருஷ்ணனை தரிசனம் பண்ணி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். தேவஹா அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று காரியங்களையும் விளையாட்டாக செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு அர்த்தம். கம்பநாட்டாழ்வார் கூட உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு முதல் பாட்டிலே சொல்கிறார் இல்லையா. அப்படி அந்த தெய்வம் தேவகீநந்தனாக தான், தேவகியின் குழந்தையாக வந்த கிருஷ்ணன் தான் அந்த சாட்சாத் பரம்பொருள் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு வரிக்கு அர்த்தம் சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்கிறார். சஹசிரநாமத்தில் தேவகீநந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா அப்படிங்கிற வரி எடுத்துட்டு, சிரஷ்டா அப்படின்னா உலகங்களாக சிருஷ்டி பண்ணுறவர்னு அர்த்தம், க்ஷிதீஷான்னா காப்பாற்றுறவர்னு அர்த்தம், பாபநாசனஹா அப்படிங்கிறதுக்கு யார் பகவானை தியானம் பண்ணுறாலோ அவளோட பாபங்களையெல்லாம் போக்குபவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பாபிகளை நாசனம் பண்ணுறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லி இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுறது தேவகீ நந்தனஹா தான் அப்படின்னு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம வரிக்கே அர்த்தம் சொல்லியிருக்கார். மகாபரிவா கூட தத்துவம் தத்துவ விதேகாத்மா ஜென்ம மிருத்யு ஜராதிகா அப்படிங்கிற வரிக்கு தத்துவம் உண்மை அந்த ஞானம், தத்துவவித்து அதை அந்த ஞானத்தை யார் பெறுகிறார்களோ அடைகிறார்களோ அந்த ஞானி, இந்த ஞானமும் ஞானத்தை அடைந்தவனும் ஏகாத்மா, இந்த பரம்பொருளும் இந்த ஞானியும் ஒன்று தான். இப்பேற்பட்டவன் ஜென்ம மிருத்யு ஜராதிகா, அப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவன் மீண்டும் வந்து பிறக்க மாட்டான், அவன் ஜென்ம மிருத்யுஜரையை தாண்டி மோட்சமடைவான் அப்படின்னு இந்த ஒரு வரிக்கு அர்த்தம் சொல்லி இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நிறைய வரிகள் ஒன்றுக்கு ஒன்று கோத்துண்டு போகிறது நாமங்கள் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி இந்த தேவகீநந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா அப்படிங்கிறதுக்கு அந்த தேவகீநந்தனாக வந்த கிருஷ்ணன் தான் சிருஷ்டிஸ்திதி லயம் பண்ணுற பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அயம் அயம் தேவகீநந்தனஹா, இந்த என்னுடைய தெய்வமான கிருஷ்ணன் வெற்றியோடு விளங்கட்டும் அப்படின்னு முதல் வரிக்கு அர்த்தம். ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விருஷ்ணி வம்ச பிரதீபா, அந்த விருஷ்ணி வம்சத்தின் குலவிளக்காக வந்து பிறந்த கிருஷ்ணன் வெற்றியோடு விளங்கட்டும். ஜெயத்து ஜெயத்து மேகஷியாமள கோமளாங்கா, ரொம்ப அழகான அங்கங்கள், அந்த அங்கங்களையும் மேகஷியாமளா மேகத்தை போன்ற கரிய நிறத்தை கொண்ட மிருதுவான அங்கங்களை கொண்ட கிருஷ்ணன் அப்படின்னு அந்த ரூபத்தை தியானம் பண்ணுறார். அவர் மனசில் அந்த சாட்சா்காரம் அடைந்த அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை நினைச்சு கொண்டாடுறார். ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரநாசோ முகுந்தா அப்படின்னு இந்த பிருத்வி பாரநாசா முகுந்தா அப்படிங்கிற வரைக்கு எப்போ பகவான் பிருத்வி பாரத்தை குறைச்சார், மகாபாரதத்தில் மகாபாரத போரும்போது கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து 18 அக்ஷௌணி சேனைகளையும் வதம் பண்ணி பிருத்வி பாரத்தை குறைச்சார். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணாலும் அவளுக்கு முக்தி கிருஷ்ணனை எதிர்த்து உயிரை விட்டா கூட அவளுக்கு முக்தி அப்படின்னு வருது. அப்படி அந்த யுத்தத்தில் அந்த பார்த்தசாரதியை தர்சனம் பண்ணிட்டு எவர்கள் உயிரை விட்டாளோ அவ எல்லாரும் அந்த கிருஷ்ண சாயுஜ்யம் அடைஞ்சு முக்தி அடைந்தார்கள். அந்த பிருத்விபாரநாசகா முகுந்தகா, முகுந்தகாங்கிறது முக்தியை தருபவன் பொருள். அப்படி ஒரு அழகான அர்த்தம் சொல்லியிருக்கார். அப்படி அந்த பார்த்தசாரதியை தியானம் பண்ணிட்டு உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோவிந்த தாமோதர சுவாமிகளுடைய ஞாபகம் வருது. அவர் கோவிந்த தாமோதர சுவாமிகள் அப்படின்னு இருந்தா கூட நிறைய பேர் இப்ப திருவல்லிக்கேணி பிரிவான்னு சொல்றா. அந்த திருவல்லிக்கேணி பிரிவாங்கிற பேர் அவருக்கு வரும்படியாக அவர் 1950 திருவல்லிக்கேணி வந்தார். 2004 சித்தியார வரைக்கும் திருவல்லிக்கேணிலே இருந்தார். நடுவில் ஒரு வாட்டி பெரியவா மகாபெரிவா ஒரு நிலத்தை குரோம்பேட்டில் யாருக்காவது சத்பாத்திரத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டபோது பெரியவாட்ட வந்து ஒருத்தர் கேட்குறார், பெரியவா திருவல்லிக்கேணியில் கல்யாண ராமபாகவதர்னு இருக்கார், அவருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அந்த தாத்தா அவர் வந்து சுவாமிகளை தேடின்னு வந்து அப்போ வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு கிரகஸ்தராக இருக்கார். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பெரியவா இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னா அப்படின்ன போது சுவாமிகள் எனக்கு இந்த திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியுடைய திருவடி வாரத்திலே இருக்கணும்னு ஆசை, அதனால் எனக்கு இது வேண்டாங்கிறாராம். நினச்சி பார்க்கணும், இந்த சுவாமிகளுடைய பக்தி அவ்வளவு நிச்சலமான உண்மையான பக்தி. அவர் வந்து தெய்வ வழிபாட்டை கிருஷ்ணனை ரசித்து ரசித்து அனுபவித்தார். உலக விஷயங்கள் பணம் புகழ் ரொம்ப பயந்தார். நம்ம நேர் மாதிரி தான் இருக்கும், கண்ணை திறந்து பொழுது விடிஞ்சா இன்னைக்கு எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு நினைக்கிறோம். உலக விஷயங்களில் அவ்வளோ ருச்சி நமக்கு, ஆனால் பகவானோட ருச்சி தெரிய மாட்டேங்கிறது. அப்படி மகான்கள் தான் அதை காமிச்சு கொடுத்துருக்கா. இருந்தாலும் வந்தவர் இன்சிஸ்ட் பண்ணுறார். அப்போது அங்கே விஸ்வநாதையர் அப்படின்னு ஒரு சுவாமிகள்ட்ட ரொம்ப பக்தியோடு ஒருத்தர் இருந்தார். அவர் ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணுறவர். அவர் நான் இந்த குரோம்பேட் நிலத்தை எடுத்துட்டு அங்கே ஃப்ளாட் கட்டி விற்று அந்த பணத்தில் இந்த திருவல்லிக்கேணிலேயே இவருக்கு ஒரு வீடு வாங்கித்தரேன், நான் இதில் மீதி இருக்கிற பணத்தையும் இவர் பேரில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் பண்ணார். அதனால் திருவல்லிக்கேணியில் அவர் ஒரு வீடு கட்டி கொடுத்தார், பண்டால வேணுகோபாலநாயக்கன் ஸ்ட்ரீட்டில். அதில் தான் சுவாமிகள் இருந்தார். அந்த வீடு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு மடம் மாதிரி இருந்தது. அங்கே தான் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்ட பின்னா சிவன் சார் அந்த வீட்டிலே இருந்தார், அதனால் அந்த வீட்டிலே இருந்தார். அங்கே தான் சித்தி ஆனார். திருவல்லிக்கேணிலேயே வசித்தார், ஏழைகளுக்கு எளியவராக இருந்தார். அதனால் அவருக்கு திருவல்லிக்கேணி பிரிவானே ஒரு பேர் வந்துடுத்து. அப்படி அந்த அது ஏன் இருந்தார்னா, அந்த பார்த்தசாரதியோட தியானத்திலே இருக்கணும், பார்த்தசாரதியை தரிசனம் பண்ணும். இந்த பிருத்வி பாரணாசோ முகுந்தா அப்படிங்கிறதுக்கு அந்த பார்த்தசாரதியை பார்த்துண்டு உயிரை விட்ட எல்லாரும் கிருஷ்ண சாயுஜ்யம் அடைஞ்சு முக்தி அடைஞ்சா அப்படிங்கிற அர்த்தம் சொல்லியிருக்கார். அதை படித்தோடனே எனக்கு சுவாமிகள் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி அவருக்கு கிடச்சிது. அடுத்த ஸ்லோகம், முகுந்த மூர்த்னா பிரணிபத்யாச்சே பவந்தமே காந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதி த்வச்சரணாரவிந்தே பவே பவே மே ஸ்துபவத் பிரசாதாத். ஹே முகுந்தா, மூர்த்னா பிரணிமத்ய, உன்னுடைய தலையில் உன்னுடைய பாதங்களை என் தலையை வச்சு வணங்கி நமஸ்காரம் பண்ணி நான் ஒன்று வேண்டிக்கிறேன். பவந்தம் யாச்சே, உன்ட்ட ஒன்று வேண்டிக்கிறேன். ஒரே வேண்டுதல், ஏகாந்தம், இதோட பலன் இதோட முடிவு எல்லாமே ஒன்று தான். எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், அபிஸ்மிருதிஹி த்வச்சரணாரவிந்தே பவே பவே மே ஸ்துபவத் பிரசாதாத். உன்னுடைய தயவுனால எனக்கு வேண்டியது ஒன்று தான், உன்னோட பிரசாதத்தினால எனக்கு ஒரே ஒரு வரத்தை கொடு. போன ஸ்லோகத்தில் அந்த கிருஷ்ணனை தர்சனம் பண்ணதுனால அந்த கிருஷ்ணன்ட்ட ஒரு வரம் கேட்குறார். அவிஸ்மிருதிஹி த்வச்சரணாரவிந்தே, உன்னுடைய பாத தாமரைகளை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும், இந்த ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்குறார். முகுந்தன் அப்படின்னா முக்தியை கொடுப்பவன். அந்த நீ முக்தியை கொடுப்பியா இருக்கும், ஆனால் எனக்கு வேண்டியது உன்னை மறக்காமல் இருக்கணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்னு துணிக்கிற மாதிரி கேட்குறார். இந்த அபிஸ்மிருதிங்கிற வார்த்தைக்கு உடம்புங்கிறது வந்துட்டு போயிட்டே இருக்குது, எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்கிறோம், ஆனால் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஞானம் எல்லா ஜென்மத்திலையும் இருக்கணும் அப்படின்னு இதை த்ருவா ஸ்மிருதி அப்படின்னு உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கான். அந்த மாதிரி பகவானுடைய பாதங்களை மறக்காம இருக்கணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியானின் பொன்னடி மறவாதிருக்க வரம் தர வேண்டும், வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் வேண்டின மாதிரி மகான்கள். எனக்கு இது கடைசி ஜென்மம்னு நினைச்சுக்கிறது இல்லை, அது பகவானுடைய இஷ்டம், எத்தனை ஜென்மம் வேணால் கொடுக்கட்டும், அவருடைய சரணாரவிந்தத்தில் பக்தியை மட்டும் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறா. நாத யோனி சஹசிரேஷு ஏஷு ஏஷு பவாமியகம் தேஷு தேஷு அச்சுதா பக்தி அச்சுதாஸ்து சதா த்வயி. அச்சுதகாங்கிற வார்த்தைக்கு பகவான் அவருடைய உயர்ந்த ஸ்தித்திலேருந்து நழுவாமல் இருப்பவர்னு ஒரு அர்த்தம். அந்த நழுவாமல் இருத்தல்ங்கிற வார்த்தையை வச்சுட்டு உன்னுடைய பாத பக்தி அச்சுதனிடத்தில் பக்தியிலிருந்து நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்படி பிறந்தாலும் அதில் அந்த பக்தியிலேருந்து நழுவாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த பிரஹ்லாதன் பிரார்த்தனை பாகவதத்தில் இருக்கு. அப்படி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சேர்த்திருக்கார். ராகவானந்தர் அப்படிங்கிறவர் இந்த முகுந்த மாலைக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காராம். அந்த வியாக்கியானத்தில் முகுந்த அஷ்டாதசாட்சர மகாமந்திரம் அப்படின்னு ஒன்று இங்கே கொடுத்துருக்கார். ஸ்ரீமன் முகுந்த சரணௌ சதா சரணமகம் பிரபத்யே, ஸ்ரீமன் முகுந்த சரணௌ சதா சரணமகம் பிரபத்யே அப்படிங்கிற அந்த மகாமந்திரத்தை வச்சு தான் இந்த முகுந்த மாலைங்கிற ஸ்தோத்திரமே பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.